நமஸ்காரம். ஒரு கேள்வி வந்திருந்தது, பதில் கூறுகிறேன். வேதங்கள் பசு முதலானவர்களை பலி கொடுக்க சொல்லுகின்றனவா? ஒரு ஜீவராசியை பலி கொடுப்பது குற்றமாயிற்றே. அப்படி இருக்கும்போது பலி கொடுக்க வேண்டும் வேதங்கள் சொல்லுமா? ஏன் சொல்லி இருக்கின்றன? ஒரு யாகம் செய்யும் போது அதில் வெள்ளாடு அது போன்ற பிராணிகளை பலி கொடுக்க வேண்டும் சொல்லுகிறது. அஸ்வமேத யாகத்திலும் சொல்லுகிறது. இப்படி இருக்கும்போது ஆபீஸ்ல வேலை பார்க்கிற நண்பர்கள் சிலர் வேதம் ஹிம்சையே சொல்லுகிறபடியால் அதை எப்படி பின்பற்ற முடியும் என்று கேட்கிறார்களே. அதனால்தான் பௌத்த மதமும் ஜெயின மதமும் வேதத்தை ஒத்துக்கொள்ளாமல் அதை பின்பற்றக்கூடாது என்று தள்ளிவிட்டு அஹிம்சையே சிறந்த தர்மமாக கொண்டிருக்கிறார்களே. இந்த கேள்விகள் எழும்போது எங்களால் பேச முடியவில்லை, பதிலில்லை. வேதத்தில் இப்படி சொல்லி இருக்கிறதா, ஹிம்சிக்க சொல்லுகிறதா என்பது கேள்வி. இப்ப பதில் பார்ப்போம். இதற்கு இரண்டு விதமாக பதில் கூற வேண்டும். ஒன்று, வேதத்தில் சொல்லி இருக்கிறது என்று வைத்துக்கொண்டு பதில். இரண்டு, வேதத்தில் இதை சொல்லவில்லை என்பது பதில். முதல் பதில் பார்ப்போம். சாகஸ்ய வபாயாம் ஜுஹுயாத் என்கிற வாக்கியத்தின்படி வெள்ளாட்டை கொண்டு யாகம் செய், அதன் வபை எடுத்துக்கொடு என்று சொல்லுகிறது. இதைப்போல் கூறியிருக்கும் இடங்கள் தான் பலருக்கும் ஆக்ஷேபத்துக்கு உடலாகிறது. இது ஹிம்சை அல்லவா? அஹிம்சா பரமோ தர்மஹா என்று சாஸ்திரமே சொல்லிவிட்டு அதே வேதங்கள் ஹிம்சிக்க சொல்லலாமா என்று கேள்வி. ஒன்றை கூடாதுன்னு சொன்னதே அதை செய்யலாமா என்பதுதான் இப்ப அடிப்படை கேள்வி. செய்யலாம்ங்கிறத முதல்ல சொல்றேன். அரசாங்கம் யாரையும் கொல்லக்கூடாது என்று சட்டம் இயற்றி இருக்கிறது. ஆனால் இராணுவம் கண்டிப்பா சண்டையின் போது தீவிரவாதிகளையோ மற்ற பேரையோ கொல்கிறது. கொல்லக்கூடாது என்று சட்டம் இயற்றி அரசாங்கமே கொல்லுகிறதே, கூடுமா? நாட்டிலெங்கும் கொலையோ கொள்ளையோ தீவிரவாதமோ இருக்கக்கூடாது என்று சொல்லும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் காவலாளர்களே யாரை பிடிக்க வேண்டுமோ அவர்களை சுடுகிறார்களே, கொல்லுகிறார்கள். கொலை செய்தால் பெரிய குற்றம்னு கூறும் நீதிமன்றமே கொலை தண்டனையும் விதிக்கிறதே. இப்ப தயவுசெய்து நீங்கள் எல்லாரும் நான் சொன்னதுலேருந்து என்ன எடுத்துக்கணும்னால், இப்ப அந்த தண்டனை விதிக்கிறத பத்தி சரியா தப்பா கொல்லையா கொலையா இதை பத்தி எல்லாமே நான் பேச வரவில்லை. இப்ப இந்த கேள்வி அதை பத்தியதும் அல்ல. நான் சொல்ல வந்தது, ஒன்றத்துக்கு சட்டமிரட்டும் இயக்கும் அரசாங்கமே அதற்கு எதிராக நடக்கலாம், அது சரிதான் அப்படின்னு சொல்ல வருகிறேன். கண்டிப்பா யார் சண்டை போட்டாலும் யார் யாரை அடைத்தாலும் ராஜா தண்டனை கொடுப்பார். அதே ராஜா போராடுகிறார், போரிடுகிறார், சண்டை போடுகிறார், கூடுமான்னு கேட்டால் கூடும். அப்ப என்ன ஆறுது? ஒரு கொள்ளைக்காரனை கொலைகாரனை பிடிக்க, தீவிரவாதி பேர்ல தாக்குதல் நடத்தி அவரை முடிக்க, இதெல்லாம் சமுதாய நன்மைக்காக செய்யப்படுகிறது. ஆகவே அது குற்றமே ஆகாது என்றுதானே சொல்லுவோம். கொலையே செய்தாலும் ஆங்கிலேயர்கள் காலத்தில் விடுதலை போராட்டத்துக்காக நம் நாட்டவர்கள் விடுதலை போராட்ட வீரர்கள் அவர்களை அடித்திருக்கலாம், கொண்டிருக்கலாம், அவர்களுக்கெல்லாம் பட்டம் கொடுத்து சிலையும் வைத்திருக்கிறோம். உண்மைதான், அது நியாயம்தானே. அப்ப என்ன அறுது? தவறு என்று ஒரு சட்டம் ஒரு விஷயத்துக்காக இயற்றப்பட்டிருந்தாலும் அதை எந்த பயனுக்காக எந்த அதிகாரமுடைய யார் செய்கிறார்கள் அப்படிங்கிறத பொறுத்து தான் அது தவறா இல்லையா என்று முடிவு செய்யப்படுகிறது. சாதாரணமா என்னென்ன மருந்துகள் சாப்பிடக்கூடாது, அந்த பொருள்லாம் சாப்பிட்டாலே உடம்புக்கு ஆகாது. ஆனா சிலதெல்லாம் அதிக வியாதி இருக்கும்போது அதையே மருந்தாக கொடுத்து தான் சரிப்படுத்த வேண்டியிருக்கிறது. அப்ப அது சாப்பிடலாமா கூடாதேன்னு சொன்னால் அந்த வியாதி சரியாகிறதுக்கு அதை கொடுக்கத்தான் வேண்டியிருக்கு. ஸ்டெராய்டு கூடாது, இப்படித்தான் எல்லா டாக்டர்களும் சொல்வார்கள். அதை பத்தி டெஸ்ட் எல்லாம் பண்ணி விளையாட்டு வீரர்கள் சாப்பிட்டிருந்தால் தகுதி நீக்கமே செய்யப்படுவார்கள். வாஸ்தவம் தானே. ஆனா அதே சில வியாதி வரும்போது ஸ்டெராய்டு தான் கொடுக்கிறார்கள், சாப்பிட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். அது குற்றம் இல்லையா கூடாதுன்னு சொன்னீரேன்னால் எந்த இடத்தில் எப்படி உபயோகப்படுத்தப்பட வேண்டுமோ அப்படி செய்தால் அது குற்றம் ஆகாது. இப்ப இந்த அதிகாரம் யாருக்கு உண்டுனால் அரசாங்கத்துக்கு உண்டு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்டு, இராணுவத்துக்கு உண்டு, டாக்டர்களுக்கு உண்டு, அப்படித்தானே. அதே போல பிராணி வதை கூடாது, ஹிம்சை கூடாது என்று சொல்லியிருந்தாலும் அந்த சட்டம் இயற்றிய அதே வேதத்துக்கு அதன் மாற்றை செய்ய சொல்லுவதற்கும் அதிகாரம் உண்டு. மற்ற பேருக்கெல்லாம் அதிகாரம் உண்டுன்னு ஏத்துக்கொள்ளுகிற நாம் இவர்கள் எல்லாரும் 4 வருஷம், 5 வருஷம், 50 வருஷம் பதவியில் இருக்க போபவர்கள், இவர்களுக்கே அப்சல்யூட் அத்தாரிட்டி உண்டு என்று ஏற்றுக்கொள்ளுகிற நாம் அனாதிகாலமான வேதத்துக்கும் அதே அத்தாரிட்டி அதே அதிகாரம் உண்டு. உண்டுங்கிறத முதல்ல ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது தனி விஷயம், ஒரு செப்பரேட் டாபிக். இப்ப நான் சொன்னதே செப்பரேட் டாபிக். உலகத்திலும் இதே போல அதிகாரங்கள் காணப்படுகின்றன, கேள்வி கேட்க முடியாது. அதே போலத்தான் வேதத்திலும். சரி, நீங்க அடுத்து கேட்கலாம், உலகத்தில் நீர் சொன்னதெல்லாம் நல்லதின் பொருட்டு, ஒரு சுதந்திரம் வாங்குவதன் பொருட்டு, சமுதாயத்தை தீவிரவாதி இடத்திலிருந்து காப்பதன் பொருட்டு, அப்படித்தானே. இப்ப இங்க பிராணியை வதம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார், அது யார் நன்மையின் பொருட்டு என்ற கேள்வி வரும். அரசாங்கம் அந்த சட்டம் ஏற்றும் போது கூட அதுக்கு அந்த அத்தாரிட்டி இருக்குங்கிறதுக்காக ஏற்றுகிறது. சில சமயம் குற்றவாளிகள் தண்டிக்கப்படலாம், குற்றவாளிகள் தண்டிக்கப்படாமலே கூட போகலாம், கேட்க முடியாது. ஓ, ஒரு குற்றவாளி விடுதலை அடைந்து விட்டானே அல்லது ஒரு நல்லவன் தண்டனை பெற்று விட்டானே, ஆகவே உங்களுக்கு இனிமே அந்த சட்டம் இயற்றும் அத்தாரிட்டி கிடையாது என்றெல்லாம் பேச முடியாது. அவ்வளவு அத்தாரிட்டி கவர்மெண்ட்டுக்கு உண்டு. அதே போல வேதங்களுக்கும் அதைவிட பன்மடங்கு அத்தாரிட்டி உண்டு. இந்த விஷயத்தை தனியே முதல்ல டிபேட் பண்ணி ஒத்துக்கொண்டு முடிப்போம். ஏன்னா இந்த ஒன்னு முடி வாயெடுத்தினால் பல விஷயங்களுக்கு பதில் கிடைத்துவிடும். இப்ப வேதங்கள் ஏன் அப்படி சொல்ல வந்தன? வேதம் சொல்லித்துங்கிறதுக்காகவே நான் செஞ்சுவிடணுமானால் ஆமாம், அது சொல்லித்து என்பதற்காகத்தான் செய்ய வேண்டும். எப்ப வேதங்களை நம்புகிறோமோ அந்த வேதங்களில் சொல்லப்பட்ட சொர்க்கலோகத்தை நம்புவோம். எந்த பிராணி இந்த யாகத்தில் பலி கொடுக்கப்படுகிறதோ அதற்கு சொர்க்கமே கிட்டுகிறது என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அப்ப சொர்க்கம் போறதுங்கிறது ஹிம்சையா? இல்லை. நான் சுதந்திரம் வாங்குவதற்காக அடிபட்டேன், கொலையும் பட்டேன், அது ஹிம்சையான்னு கேட்டால் எந்த போராட்ட வீரரும் ஹிம்சைன்னு சொல்ல மாட்டார். ஏன்னா சுதந்திரம் கிடைக்கிறபடியால். அதே போல எந்த பிராணி கொடுக்கப்படுகிறதோ அதற்கு சொர்க்கம், அதை கொடுத்து யார் யாகம் செய்கிறானோ அவன் சொர்க்கத்தை விரும்பி செய்திருந்தால் அவனுக்கும் சொர்க்கம். அப்ப ரெண்டு பேருக்கும் வீர சொர்க்கம், ரெண்டு பேருக்கும் யாகத்தினால சொர்க்கம். இதை ஒத்துக்கிறதுக்கு கஷ்டப்படுற நம்ம மனசு ரெண்டு பக்கத்துல சண்டையிட்டு ஒரு தர்ம யுத்தத்தில் ரெண்டு பக்கத்தவர்களும் மாண்டாலும் வீர சொர்க்கம் கிடைக்கும். அப்ப சண்டை போட்டு அதில் உயிர் தியாகம் பண்ணி அதன் மூலம் சொர்க்கம் போகலாம் என்பதை ஒத்துக்கொள்ளும் நம் மனம், யாகம் செய்து அதில் உயிரை நீத்து அதன் மூலம் சொர்க்கம் போகலாம் என்பதை ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது? சண்டை போடும் போதும் அதுதான், யாகம் பண்ணும் போதும் அதுதான். இது வேதங்கள் ஆமாம் பிராணிவதையை சொல்லி இருக்கின்றன, ஆனாலும் அது ஹிம்சையில் சேராது. ஹிம்சைன்னு சொல்லணும்னால் இப்போதும் துன்பம் ஏற்பட வேண்டும், எப்போதும் துன்பம் ஏற்பட வேண்டும். ஆனா இது ஹிம்சை அல்ல. என இப்ப துன்பம் ஏற்பட்டாலும் சொர்க்கம்ங்கிற நீண்ட இன்பம் கிடைத்து விடுகிறது. அதனால் இது அஹிம்சையில் சேர்ந்ததுதான். உதாரணம் சொல்லுகிறேன், ஒரு டாக்டர் சர்ஜரி பண்றார், இப்ப ரொம்ப வலிக்கிறது, கைகாலாம் அசைக்க முடியல, ஆனா உடம்பு சரியா போய் காலை நீட்டி நடக்கலாம். இப்ப வலிச்சதுங்கிறதுக்காக டாக்டர் செஞ்ச சர்ஜரிய ஹிம்சைன்னு சொல்லுவோமா? மாட்டோம். அது அஹிம்சை தான். அதே போலத்தான் வேதங்களும் இதில் இந்த பலியை பத்தி கூறியிருந்தாலும் அது ஹிம்சை அல்ல என்பது முக்கியமான முடிவு. இரண்டாவது, வேதங்கள் வெள்ளாடுன்னு சொன்னது உயிருள்ள வெள்ளாட்டையே அல்ல, பிஷ்ட பசு, மாவினால் செய்யப்பட்ட வெள்ளாடு, அதைத்தான் பலி கொடுக்க சொல்லுகிறது. அதனால் யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லை. இதை பற்றி உபரிசரவசு என்னும் அரசன் பொய் சாட்சி சொல்லிவிட்டான். ரிஷிகளுக்கும் தேவர்களுக்கும் சந்தேகம், சண்டை. வேதத்தில் சொல்லியிருக்கிறது மாவு பசுவா நெஜ பசுவா எதை பலி கொடுக்க வேண்டும்? தேவர்கள் எல்லாரும் நிஜமான பசுவை கொடுக்க வேண்டும் என்றார்கள். ரிஷிகள் எல்லாரும் இல்லை, கூடாது, பிராணிவதை கூடாது, மாவால் செய்யப்பட்ட பசுவைத்தான் வேதங்கள் சொல்லுகின்றன என்று வாதிட்டனர். உபரிசர பசு அவனுடைய தேர் பூமிக்கு மேலேயே பறக்கும், அத்தனை தர்மவான், அவனுக்கு அந்த பெருமை இருந்தது. அவனை ரெண்டு பேரும் அணுகி நடுவானாக இருந்து ஜட்ஜ்மெண்ட் சொல்ல சொன்னார்கள். அவன் தேவர்களிடத்தில் இருந்த பட்சபாதத்தால் நெஜப்பசுவால் தான் பண்ண வேண்டும்னு தப்பாக சொல்லிவிட்டான். உடனே மேலே பறந்து கொண்டிருந்தவனுடைய தேர் சட்டென்று தரைக்கு இறங்கி விட்டது. அப்ப தர்மம் அவன் சொன்னதை பொய் என்று நிரூபித்து விட்டது. இந்த சரித்திரத்திலிருந்து பார்த்தாலும் வேதங்கள் மாவாலான பசுவைத்தான் கொடுக்க சொல்லி இருக்கின்றன, நெஜ பசுவை அல்ல. அப்ப ஒண்ணு இப்ப கஷ்டமே இல்லை, சந்தேகமே இல்லை. ஆக இரண்டு விதமான வாதம், அபிபகம வாதத்தை பார்த்தாலும் அனபிபகம வாதத்தை பார்த்தாலும் வேதங்கள் சொன்னவை ஹிம்சையே ஆகாது என்பதுதான் உண்மை. ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யுக்திகளோட நியாயசாஸ்திரத்தின் பலத்தை கொண்டு சாஸ்திரம் கொடுத்த அதிகாரத்தை கொண்டு நிதானமாக விளக்கினால்தான் புரியும். அந்தந்த ஃபேஸ், அந்தந்த பார்ட்டை தனித்தனியா டிபேட் பண்ணி பேசி முடிச்சுக்கணும். ஒரு டிபேட்ல ஒன்ன ஒத்துனுட்டோம்னால் அதன் அடிப்படையில் தான் அடுத்த டிபேட் அமையும். சத்தம் போடுவதாலோ எனக்கு இது ஒத்து வரவில்லைன்னு சொல்லுவதாலோ அதெல்லாம் சரியான வாதம் ஆகாது. இந்த காலத்தில் பலரும் வாதத்தை பண்ணுவதற்காக பண்ணுகிறார்களே தவிர முடிவு தெரிந்து கொண்டு திருந்துவதற்காக பண்ணவில்லை. எடுத்து சொல்லி பாருங்கள், புரிந்து கொண்டாரானால் சரி.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.